வணக்கம் அம்மா.
வணக்கம் ஐயா.
ஆசிரியர் தொழில் வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உயர்ந்த ஒரு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதை வந்து பல ஆண்டுகளாக பல தசாப்தங்களாக நீங்கள் செய்துட்டு வரீங்க, பல உயர் பதவிகள் இருந்திருக்கிறீங்க, பல விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க, இப்படி பல தகமைகள் தகுதிகள்லாம் கொண்ட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங் மூமெண்ட், திருப்திகரமான தருணம் என்னப்படுது?
என்னுடைய பள்ளியானது மத்திய தர குடும்பத்தினருக்கும் அதற்கும் கீழே இருக்கிற இன்கம் லெவலில் வர அந்த குழந்தைகளுக்காக நடத்தப்படுகின்ற பள்ளி. அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் ஒரு ஜென்ரேஷன் ஒருத்தர் படிச்சிருப்பாங்க, இல்லை இரண்டு பேரும் படிக்காதவங்க. அந்த குடும்பத்தில் அவர்களுடைய குழந்தைகள் என் பள்ளியில் படித்து இன்று மிக மிக பெரிய ஒரு பதவியிலும் பெரிய பெரிய விருதுகளையும் பெற்று வந்தார்கள். வந்து என்னை பார்த்து, மேடம் நான் இந்த பள்ளியில் படித்ததால் நான் இவ்வளவு பெரிய ஒரு பதவிக்கு வந்திருக்கின்றேன், இவ்வளவு பெரிய மனிதனாக நான் மாறியிருக்கின்றேன், என்னிடம் எல்லா ஸ்கில்லும் இருக்கிறது என்று பாராட்டுகிறார்கள். ஸோ பள்ளி அவர்கள் வேலைக்கு போனவுடன் அவர்கள் எந்த காலேஜிலேருந்து வந்து படித்தேன்னு கேட்கறதில்ல, நீ எந்த பள்ளியில் படித்தாய், இவ்வளவு அறிவுத்திறனும் ஸ்கில்லும் இருக்கேன் உன்னிடம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நான் பெருமைப்படுகிறேன் என்று கூறுகின்ற அந்த தருணம்தான் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கு.
அப்படி நிறைய மாணவர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா?
ஆமா, கிட்டத்தட்ட 83 வருடம் நான் முதல் மாணவர்களை 12 வகுப்புக்கு அனுப்பியதிலிருந்து இன்று வரை அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது.
தமிழ்நாடு பொறுத்த அளவில் கல்விங்கிறது பொதுவாக வந்து ஒரு வியாபாரம், பிசினஸ்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது துவக்கத்துலலாம் அப்படிலாம் இருக்குல்ல, கல்வி வந்து கற்றுக் கொடுக்கும் கலை, அதில் வந்து நிறைய பேரை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்வி வந்தது. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை இல்லையா? அப்போ ஒரு கல்வியாளர்ங்கிற வகையில் உங்களுக்கு இந்த போக்கு, இந்த ட்ரெண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
நீங்கள் கூறுவதில் கொஞ்சம் உண்மை நிச்சயமாக இருக்கிறது என்பதை நான் மறுக்க முடியாது. ஆனால் நான் ஒரு தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவள், ஆகையினால் நாங்கள் வந்து எங்கள் பள்ளிகள் கிட்டத்தட்ட 17 பள்ளிகள் தமிழ்நாடு பூராக இருக்கின்றன. அவற்றில் எதிலேயுமே அதிகமான பணத்தை நாங்கள் பெறுவதில்லை. இந்த மாதிரி கல்வியாளர்கள் செய்கிறார்கள் என்று என்பதால் தான் தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு கமிட்டியை ஏற்படுத்தியிருக்கு, ஃபீ கமிட்டின்னு. அந்த ஃபீ கமிட்டியில் உங்களுடைய தரம், நீங்கள் என்ன மாதிரி படிப்பு கொடுக்கிறீர்கள், என்ன வசதிகள் செய்து கொடுத்துருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் பொறுத்து அவர்கள் ஒரு நிர்ணயம் செய்கிறார்கள். அந்த மாதிரி நிர்ணயம் செய்த பள்ளி என்னுடைய பள்ளி. அதில் வந்து நாங்கள் இன்று வரை 6th பே கமிஷன் சேலரியை வந்து நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு மேலேயே சில பேர்களுக்கு கொடுக்குறோம். எங்கள் குழந்தை எங்களுடைய தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தா பிரைவேட் கல்வி அப்படி, அதாவது தனியார் பள்ளிகள் என்று பார்த்தால் என்னுடைய பள்ளியில்தான் மிகவும் குறைந்த கட்டணம். இந்த குறைந்த கட்டணம் இருப்பதற்காகவே எல்லா தரப்பட்ட மக்களும் இங்கு வருகின்றார்கள். குறிப்பாக நாங்கள் மேல்மட்ட மக்களை எடுத்துக்கொள்வதே இல்லை, இது குறிப்பாக கீழ்மட்ட மக்களுக்கு மாத்திரமாக நடத்துகின்றோம். இது நாம் காலத்தால் செய்யக்கூடிய ஒரு பெரிய தொண்டு. இது
இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா குழந்தையுமே வந்து ஆங்கிலத்தில் தான் கல்வி கற்கணும். அதாவது அந்த நர்சரின்னு சொல்கிற அந்த சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும், பல்கலைக்கழகம் போகிற வரைக்கும் கூட எல்லாருமே தமிழில் வந்து படிக்கிறதுக்கு பதிலாக தமிழை வந்து ஒரு மொழியாக கூட படிக்கிறது தயாராக இல்லை, அது ஆங்கிலத்திலே தான் முதலே தொடங்கணும், அது அப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு இல்லையா? உங்கள் பள்ளிகளை பள்ளியோடு இருக்கிற அனுபவத்தோடு சொல்லுங்களேன்.
உண்மைதான், பெற்றோர்களை வந்து நான் வந்து சில சமயம் குழந்தை படிக்கலைன்னு சொல்லி வர சொல்லுவேன். வர சொன்னாக்கா எதில் பாஸ் பண்ணலன்னு பார்த்தீங்களா, தமிழில் தான் பாஸ் பண்ண மாட்டான், அவன் குறைச்ச மார்க் வாங்கியிருப்பேன். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்பேன், என்னம்மா உங்கள் மொழி வந்து தெலுங்கா இல்லது வந்து ஹிந்தியான்னு கேட்பேன். இல்லை இல்லை தமிழம்மா அப்படின்வாங்க. இப்போ தமிழ் பெற்ற தாயை நீ மறந்துட்டு நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? நீங்கள் தமிழ் பாடம் நீங்கள் வீட்டில் கூட சொல்லி கொடுக்கலாமே, கணக்கு வேண்டாம், சயின்ஸ் வேண்டாம், எல்லாம் வேண்டாம் என்கின்ற அந்த நிலையை நான் புரிந்து கொள்கின்றேன். ஆனால் எங்கள் பள்ளியில் 1வதுலேருந்து 10வது வரைக்கும் நிச்சயமாக கட்டாயமாக தமிழை படிக்க வேண்டும். அதற்கப்புறம் 4 வகுப்பிலிருந்து 10 வகுப்பில் வரை ஹிந்தி படிக்கிறார்கள். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜாக படித்து அதில் வந்து பிரவீன் பிரச்சாரக் வரைக்கும் அவங்க படிச்சிடுறாங்க. அப்புறம் 11-12 வகுப்பில் நாங்கள் வந்து ஹிந்தி, தமிழ், சமஸ்கிருதம், பிரெஞ்சு இப்போ இந்த இந்த வர வருகின்ற வருடத்தில் பிரெஞ்சையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஆகவே அந்த மொழிகளை கொடுக்கும் பொழுது அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இன்சைஸ் பண்ணுறேன், ஒன்றே ஒன்று தமிழில் படித்தாதான் தாய்மொழி எது உன்னுடைய மொழியோ அந்த ஒரு மொழியில் ஒருவன் பாடங்களை கற்பானே ஆனால் நிச்சயமாக அவனுடைய வளர்ச்சி அவனுடைய அறிவு திறன் வந்து மிளிரும் என்பதில் ஐயமில்லை. இது உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மொழி வல்லுநர்களும் இதைத்தான் கூறியிருக்கிறார்கள். நம்ம அதற்கு இல்லை, நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், இன்னைக்கு தமிழும் நன்றாக என்னால் பேச முடியும், ஆங்கிலமும் நன்றாக பேச முடியும், எளிதாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளவும் முடிகின்றது. எங்கள் குருநாதர் சொல்வார், மம்மினா என்னம்மா, பாடம் பண்ணி வைத்த ஒரு தாயா அவள் தாய் அப்படின்னு கேட்பார்கள். ஆகவே நான் வந்து மொழிக்கு தான், தாய்மொழிக்கு தான் முதலிடம்.
ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறீங்க, சொல்லுங்களேன் ஆஸ்திரேலியா பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது
பிரமிப்பாக இருக்கின்றது இந்த கண்டத்தை பார்க்கும் பொழுது. ஒன்று இந்த நேச்சுரல் வெல்த் இருக்குது பாருங்கள், இந்த என்வரான்மெண்ட்டை அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, அது ரொம்ப பிடித்திருக்கிறது. காடுகளை காடுகளாக வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அது நமக்கு வேணும். காடுகளும் மலைகளும் இல்லை என்றால் மழை ஏது? அதுதான் நம்மளுடைய பாடமும் அங்கே வந்து தமிழ்நாட்டில் உண்டு. ஆகையினால அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கிறது. ஒழுங்கு இருக்கின்றது வாழ்க்கை முறையில், ஒரு ஒழுங்கு ஒழுங்கின்னு ரொம்ப ஒழுக்காக ஒழுக்கமாக இருக்கிறார்கள். ஒரு பயம் இருக்கிறது, தவறு செய்தால் இது ஆகும். அது நம்ம ஊரில் என்ன பண்ணலாம், போக்குவரத்து இதெல்லாம் நம்ம மிதியை மாறுவோம், அந்த மிதியை மாறினா நம்ம போலீஸ்காரர் நமக்கு அனுபவம் நான் சொல்ல வேண்டாம் இதை. ஆகவே அதெல்லாம் இங்கே இல்லை. அந்த கீழ்மட்டத்தில் வந்து வாழ்க்கை நடைமுறை கரப்ஷன் இல்லை பாருங்க, இதை தான் நம்ம அச்சீவ் பண்ணணும். ஆனால் ஒன்று, இப்போ மோடி கவர்மெண்ட் வந்தோடனே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நோலாங்கர் என்னுடைய பள்ளியில் வந்து அவங்க வந்து இந்த கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு கஷ்டப்படலை, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆன்லைன்லேயே எடுத்துடுறாங்க. அதே மாதிரி டெத் சர்டிஃபிகேட்டும் வந்துடுறது. இந்த மாதிரி நிறைய வந்து ஆதார் கார்டு பண்ணினதுனால எல்லா இடத்துலையும் அது ரொம்ப இதுவாக இருக்குது. நானும் கூடிய சீக்கிரத்தில் இந்த போக்குவரத்து விதிகளை எல்லாரும் மாறாமல் நன்றாக ஆஸ்திரேலிய நாட்டில் இருக்க மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கின்றேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சுத்தம் எங்கே பார்த்தாலும் ஒரு சுத்தம் இருக்கின்றது, அதுவும் என் மனதை கவர்ந்தது. பள்ளிக்கூடத்தில் ஒரு சில இதை பற்றி நான் பேசினேன். ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு மாத்திரம் போனேன். ஏன்னா அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் வந்து எப்படி நடத்துகிறாங்கன்னு நான் பார்த்தேன். என்னோடய பள்ளியில் இன்டகிரேஷன் பண்ணியிருக்கேன், ஃபாஸ்டிக் சில்ட்ரனை வந்து ஒவ்வொரு வகுப்பில் சேர்த்து கொண்டு மிச்ச குழந்தைகள்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி இது வரைக்கும் ரொம்ப அழகாக ஒரு அஞ்சாறு குழந்தைகள் நார்மல் சில்ட்ரனோடு படித்து வந்திருக்காங்க. இங்கே இந்தியாவில் இன்னும் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஒரு கல்வி முறை இன்னும் கொஞ்சம் மேம்பட வேண்டும், அது இல்லை, அது ரொம்ப ஒரு தாக்கமாக நான் நினைக்கின்றேன். இங்கே ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா செய்கிறாங்க, ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டீஸும் இருக்குது அவங்களுக்கு. மற்றபடி 1வதுலேருந்து 10வது வரைக்கும் ஜென்ரலாக ஸ்டடீஸ் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது. ஹையர் செகண்டரி இன்னும் நான் பார்க்கணும். இப்பொழுதுதான் ஒரு கல்வியாளரிடம் பேசி கொண்டிருந்தேன், சில கிரேடேஷன் நம்ம பண்ணினோம்னாக்க நல்லாயிருக்கும். அது நம்ம எல்லாம் கொண்டு தான் நாளைக்கு உலகத்தில் எல்லாருமே 1-12 காமன் சிலபஸும் காமன் ஸ்டாண்டர்டைசேஷனும் பண்ணிட்டாக்கா எல்லா குழந்தைகளும் எல்லா இடத்திற்கும் போய் படிக்கலான்ற ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப உண்டு.
மிக்க நன்றி அம்மா, என்ன ஒலிப்பதிவு கூட வரை வந்து இந்த நேர்முகத்தை வழங்கியிருக்கிறீங்க, மிக்க நன்றி. உங்களது ஆஸ்திரேலிய பயணம் சிறப்பாக அமையட்டும், வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம்.